இந்த மலை மேலே நம்ம கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஏறினோம். ஏறிட்டு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிரசங்கம், இந்த கிரேட்டஸ்ட் சர்மன் அப்படின்ற பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டு வரோம். இந்த பிரசங்கம் வந்து உலகத்தை கடந்தது, ஒவ்வொரு மனுஷனையும் மறுரூபமாக்கி அவனை பரலோகவாசியாக ஆக்கக்கூடிய ஒரு பிரசங்கம் இது. இதைக்காண்டி இந்த மலையை ஆவிக்கூறிய விதத்தில் ஏறாத எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போகவே முடியாது இல்லைங்களா. இந்த மலையை ஏறி இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனும். ஆனால் நம்ம நிலையிலேருந்து யோசித்து பார்த்தோன்னா இந்த தூரம் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துது. இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் ஆகுது, உங்களுக்கு எப்படி ஆகுதோ, இப்படி தான் ஆகணும். ஆக்சுவலாக நம்மள எவ்வளோ குறை இருக்குன்றதை இது நமக்கு காட்டணும் இல்லைங்களா. ஆக்சுவலாக அதனோட பர்பஸே அதான், மலை பிரசங்கத்தினுடைய பர்பஸே நம்மள எவ்வளோ குறை இருக்குன்றதை நமக்கு உணர்த்தணும். சில நேரங்களில் கூட யோசிக்க வருது, இப்படி கூட உலகத்தில் யாராவது இருப்பாங்களா, இப்படிப்பட்ட குணங்கள், இப்படி இருந்துக்கிட்டு யாராவது இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க வருது இல்லைங்களா. பெரிய இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம், இதெல்லாம் பெரிய பரிசுத்தவான்களுக்கு தான் இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்றது நினைக்கிறது ரொம்ப தவறு. அப்படி இல்லை, இது இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தாவினால் மறுஜென்மம் அடைந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை குணாதிசயத்தை அவர் விளக்கிட்டு வர்றார். ஆனால் இது ஒரு ஒரு ஐடியல் ஸ்டேட்டு தான், ஒரு ஐடியல், ஒரு குறிக்கோளான ஒரு உயர்ந்த ஸ்டேட்டு, ஒரு நிலைமை தான். கடவுள் எப்போவும் நம்ம பாவ நிலைக்கு ஏற்றபடி அவருடைய ஸ்டாண்டர்டை குறைக்கிறதில்லை, அவருடைய ஸ்டாண்டர்டை அங்கே வைக்கிறாரு. அந்த ஸ்டாண்டர்டை அடைவதற்கு தான் அவருடைய குமாரன் அனுப்பி அவர் குமாரன் மூலமாக நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறது இல்லைங்களா. அவருடைய ஸ்டாண்டர்ட் அவர் குறைக்கிறதே இல்லை, அவர் ஸ்டாண்டர்ட் இதுதான், இதான் உயர்ந்த ஐடியல் ஸ்டேட்டு. ஆனால் இந்த அடைவதற்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதுக்காக தான் அவருடைய குமாரன் மூலமாக நம்ம அடைவதற்கு நமக்கு உதவி செய்கிறாரு. பாருங்களேன், ஒரு பர்பஸ், ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் மினிமம் லெவலில் இந்த குணங்கள் இருந்தே இருக்கணும். உயர்ந்த நிலைமையில் இல்லைனாலும் கொஞ்சம் அடையாளதாவது வித்து நிலைமையாவது இந்த குணங்கள் இருக்கணும். இது இல்லைன்னா அவர் தேவ ராஜ்யத்துக்குள்ளேயே அவங்க இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா. அவர் உயர்ந்த நிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிறிய நிலைமையில் இருக்கணும். அதனால தான் ஒரு நோக்கம், இந்த மலை பிரசங்கத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த குணங்கள் நமக்குள்ள நமக்கு எவ்வளோ குறை இருக்குது என்பதை உணர்த்துறது முதலாவது பிரதானமான இதாக இருக்குது. எவ்வளோ குறை இருக்குது அப்படின்னு நான் ஆவியில் எவ்வளோ எளிமை உள்ளவனா, நம்மளை பண்ணி நம்மளை துயரப்படுகிறவர்களாக பண்ணி நம்மளை சாந்த குணம் பண்ணி நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக நம்மளை மாற்றணும், அதுதான் இதனோட நோக்கம். அப்படி நம்ம மாறின பிறகு தான் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைத்து இரக்கம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, பண்ணுகிறவர்களாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக நம்ம மாற முடியும் இல்லைங்களா. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி நம்மளை மாற்றுறதுக்காக தான் இது இருக்குது. ஆனால் சோககரமாக என்ன கூட ஆகலாம், இந்த சத்தியங்களை நம்ம பொதுவாக அவிவிசுவாசத்தில் இந்த சத்தியங்கள் நம்ம இருதயத்தை மறுரூபம் ஆக்க முடியாதபடிக்கு நம்மளே நமக்கு தடையாக கூட இருந்துடலாம். இதெல்லாம் நடக்க முடியாது, இதெல்லாம் ஏற்பட முடியாதுன்னு இல்லை, இது சத்தியம் நமக்குள்ளே இதெல்லாம் ஏற்படணும் என்பதற்காகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. அவிசுவாசத்தில் இதுக்கு இடம் கொடுக்காமல் கூட ஆயிடலாம் இல்லைங்களா. நம்ம மினிமம் லெவல்லையே இருக்கணும்னு இல்லை, இதில் வளரணும். வளர்ந்து வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணங்களை பிரதான குணங்களாக இது தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவோடைய சீஷனுக்கும் அழிக்க முடியாத குணங்கள் இது தான் இல்லைங்களா. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, நம்மளை பற்றி யாராவது விவரிச்சாங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் கேட்பாங்க, உங்கள் பாஸை பற்றி நீங்கள் நம்மளை நம்ம கீழே வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க, உங்கள் பாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்மளை பற்றி இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை உங்களை பற்றி யாராவது உங்கள் ஒய்ஃபோ உங்ககிட்டயோ கேட்டாங்கன்னா இப்படி அவங்க, ஐயோ அவருங்களா, அவர் ரொம்ப ஆவியில் எளிமை உள்ளவருங்க, அவர் ரொம்ப சாந்த குணம் உள்ளவருங்க, அப்படின்ற அளவுக்கு நம்ம குணம் மாறணும். அப்படித்தான் உலகம் நம்மளை பார்க்கணும் இல்லைங்களா. அதுதான் நம்மளுடைய பிரதான, அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவார் ஆனால் ரொம்ப சாந்த குணம் உள்ளவர் அவர், அப்படின்னு நம்ம குணங்கள் மாறணும். அதுக்காகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம மனசு அவிசுவாசத்தில் ஐயோ இதெல்லாம் நடக்காதுன்னு மனசை இழந்துடக்கூடாது. எப்பேற்பட்டவங்களுக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை இப்படி மாற்ற முடியும் இல்லைங்களா. அதான் விசுவாசத்தோடு ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜபத்தோடு ஆண்டவரே நீர் என் குறைகளை அறிந்தவர், நீர் என்னை இப்படி மாற்ற முடியும்ன்ற ஒரு ஜபத்தோடு நம்ம படித்தோன்னா நிச்சயமாக இது ஆசீர்வாதமாக அமையும். சரி, இன்னைக்கு நம்ம இந்த கடைசி பியாட்டிடியூடை பார்க்க போகிறோம். கடைசி பியாட்டிடியூட் ரொம்ப ஆச்சரியமானது. பார்த்தோன்னா 10வது வசனத்திலேருந்து இப்படிப்பட்ட அருமையான குணங்கள், சாந்தம் உள்ளவன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர், சமாதானம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்ம என்ன நினச்சி பார்க்கணும், இப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் இருந்தாங்கன்னா உலகம் அவர்களை ஒரு மேடையில் உட்கார் வச்சு அவங்கள பாராட்டி போற்றி அவங்கள புகழ்ந்து எவ்வளோ மரியாதை கொடுக்கும் இல்லைங்களா. இவர் தான் உண்மையான பக்திமான் அப்படின்னு உலகம் அவங்கள பாராட்டோம்னு சொல்லலாம், சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட குணாதிசியெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே உலகம் பார்த்துச்சுன்னா உலகம் அவங்கள என்ன பண்ணுவோம் போட்டிருக்கு, உலகம் அவர்களை துன்பப்படுத்தும். அருங்களா, உலகம் இந்த குணாதிசியெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா உலகத்தினால அதை பொறுக்க முடியாது, பொறுக்க முடியாது, எந்த அளவுக்கு பொறுக்க முடியாது, அவங்கள துன்பப்படுத்த ஆரம்பிக்கும். அதான் உலகத்தினுடைய ரியாக்ஷன். அதிசயம் பாருங்களேன், கடைசி பியாட்டிடியூட தான் வருது, உலகத்தினால பொறுக்க முடியாது. இவ்வளோ பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான்னு பரலோகத்தின் பாக்கியமெல்லாம் ஒரு மனுஷன் மேலே கடவுள் கொட்டியிருக்கும் போது அந்த மனுஷனை தான் உலகம் ரொம்ப வெறுக்கும் அப்படின்றார். ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்காரு, த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஹெவன் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் அண்ட் த கர்சஸ் ஆஃப் வேர்ல்ட் மீட் இன் த சேம் மேன். அதாவது பரலோகத்தின் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே, உலகத்தின் சாபங்கள் எல்லாமே ஒரு மனுஷனில் தான் அது நிற்கிது. அது என்னத்தை காமிக்குதுன்னா, உலகமும் கடவுளும் எவ்வளோ தூரம், உலகம் பாவத்தில் எவ்வளோ சீரழிந்திருக்குன்னு காட்டுது. பாருங்களேன், இவ்வளோ பரலோகவாசியாக மாறின ஒரு மனுஷனை உலகம் கொடுக்குற வெகுமதி என்ன, அவங்கள துன்பப்படுத்துது. அதான் நமக்கு இங்கே போட்டிருக்கு பாருங்களேன். ஏன்னா இது ஒவ்வொரு குணமும் உலகத்துக்கு நேர் விரோதமான குணங்கள், நேர் விரோதமான குணங்கள். ஆனஸ்டாக யோசித்து பார்த்தோன்னா இந்த பியாட்டிடியூட் இல்லைங்களா, இந்த துன்பப்படு நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இது வந்து யாருமே விரும்பாத ஒரு பியாட்டிடியூட். நமக்கு யாருக்காவது இது மேலே விருப்பம் இருக்கா, நீதியின் மேல் பசித்தாகனா ரொம்ப நல்லா இருக்குங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இரக்கமுள்ளவர்கள் சாந்த குணமுள்ள அதெல்லாம் ரொம்ப ஓகே. இது என்னங்க இது, நோபடினா த பெயின் தட் நோபடி வான்ஸ்னு ஒரு புக்கு எழுதினார் ஒருத்தர். யாருமே விரும்பாத ஒரு பாக்கியம்னா இந்த பாக்கியத்தை தான் சொல்ல முடியும். சொல்லப்போனால் என்ன, சில பேர் கூட நினைக்கலாம் இதை மெதுவாக ஸ்கிப் பண்ணிட்டா என்ன, இந்த 3 வருஷத்துல விட்டு போயிட்டா என்ன அப்படின்னு நமக்கு வரலாம். ஆனால் நம்ம என்ன பார்த்துக்கணும், இயேசு இது வரைக்கும் சொன்ன இந்த 8 பாக்கியத்துலேயும் மிகப்பெரிய விசேஷமான உயர்ந்த பாக்கியம் இது தான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்கிப் பண்ணலாம், நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. ஆனால் இயேசு சொன்ன எல்லா பாக்கியங்களையும் மிக உயர்ந்த சிறந்த பாக்கியம் இது தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் அதை பாருங்களேன், 6 விதத்தில் இயேசு அங்கே வலியுறுத்துறதை பார்க்கலாம். 6 விதத்தில் அவர் சொன்ன மற்ற பாக்கியங்களை விட இது தான் ஹையஸ்ட்டு ஸ்டேஜுன்றத அவர் வலியுறுத்துறார். எப்படியெல்லாம் வலியுறுத்துறாரு, முதலாவது அவர் வலியுறுத்துகிற விதம், அந்த ஏணியில் பரலோகத்தின் பாதையில் ஏறி போகிற ஏணியில் உயர்ந்த ஏணியாக இந்த ஏணியை தான், இந்த படியை தான் வச்சுருக்கிறார். ஏன் இதான் கடைசியாக வரணும், ஏன்னா இதான் உயர்ந்த ஸ்டேஜ், இதான் பாக்கியத்திலேயே உயர்ந்த ஸ்டேஜாக இந்த ஸ்டேஜ் அடைந்தவன் பரலோகவாசியாக மாறிட்டான்றதை உணர்த்தும்படிக்கு. ரெண்டாவதாக எப்படி வலியுறுத்துறாருன்னா, மற்ற பாக்கியங்கள் எல்லாமே ஒரு வசனங்கள் தான், ஆனால் இந்த பாக்கியம் எத்தனை வசனம் இருக்குது, 3 வசனம். அதில் அப்படி காமிச்சு வலியுறுத்துறாரு, இது ரொம்ப பெருசுன்னு. அது மாத்திரம் இல்லை, மத்திய பாக்கியங்கள்லாம் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி விட்டுட்டாரு, ஆனால் இந்த பாக்கியத்தில் ஒரு கட்டளை கொடுக்குறார். இந்த ஒரு கட்டளை 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு, மற்ற எதுக்குமே இப்படி ஒரு கட்டளை இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மற்ற பாக்கியங்கள்லாம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான், இதில் ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் இல்லைங்களா. 10 சொல்லி முடிச்சுட்டு 11, 12 அதை விளக்கும்படி ஒரு கமெண்ட்ரி படி மாதிரி கொடுக்குறார். அதை தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஒரு காரியம், மற்ற பாக்கியங்கள்லாம் ஒரு 3rd இதில் பொதுவாக சொல்லி விட்டுட்டார், ஆனால் இந்த பாக்கியத்தை பர்சனலைஸ் பண்ணுற மாதிரி பாருங்களேன். 11வது வசனம் படிங்க, உங்களை போதும், உங்களை மற்றதெல்லாம் உங்களைன்றே வரல, ஒரு 3rd இதில் பேசினார், 3rd டென்ஸில் 3rd இதில் பேசி போகிற, ஆனால் இதை பர்சனலைஸ் பண்ணும்படிக்கு. இந்த 6 விதத்துலேயும் பார்த்தோன்னா இது ஒரு பியாட்டிடியூடை, இந்த பியாட்டிடியூடை உயர்ந்த கிளைமேக்ஸாக வைக்கிறது, மிக நீண்டமாக அதை 2-3 வசனமாக கொடுக்கறது, ஒரு கட்டளை ஒரு விளக்கம் திருப்பி சொல்கிறது. இதில் இந்த பியாட்டிடியூட் தான் 2 பிளஸட்னஸ் சொல்கிறார், முதல்ல ஒரு பாக்கியம் இன்னொரு பாக்கியம். இதிலெல்லாம் இயேசு என்ன வலியுறுத்துறாருன்னா, இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் இந்த பியாட்டிடியூட். இது ட்ரெமெண்டஸ்லி இம்பார்ட்டன்ஸு. இதை ரொம்ப சிந்தித்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம்ன்றத உணர்த்துறார் பாருங்களேன். புரியுதுங்களா? இது மற்ற பியாட்டிடியூடை உயர்ந்த பியாட்டிடியூடு. நம்ம பிடிக்காமல் இருக்கலாம், இயற்கையாகவே நமக்கு சரியாக எல்லாம் இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்து புரிஞ்சிக்க பார்ப்போம். மூணு தலைப்பில் இதை நம்ம படிச்சுக்க பார்ப்போம். மூணு தலைப்பு. முதலாவது துன்பப்படுகிறவர்கள் அப்படின்னா என்ன, நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. யார் துன்பப்படுறாங்க, பட போகிறாங்க, எப்படி துன்பப்பட போகிறாங்க, ஏன் துன்பப்பட போகிறாங்க, இது மூணு கேள்வி துன்பப்படுறதில் பார்ப்போம். அந்த துன்பப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம், அதை நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது அவர் கொடுக்குற ஒரு கட்டளை, அந்த கட்டளையை நம்ம பார்ப்போம். மூணு இந்த மூணு தலைப்பில் பார்ப்போம். முதலாவது யார் துன்பப்பட போகிறது, யார் துன்பப்பட போகிறதுன்னா பொதுவாக எடுத்து சொன்னோன்னா எந்த மனுஷன் இந்த உலகத்தில் உண்மையாக இயேசு கிறிஸ்து சீஷன்னு வாழணும்னு விரும்புகிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்க போகிறது துன்பம்தான். இந்த உலகத்தில் துன்பம் தான் கிடைக்க போகுது. இந்த பியாட்டிடியூட் லைஃப், இந்த குணங்கள் எல்லாம் கூடிய ஒரு குணங்கள் மனுஷனாக நான் மாறிட்டேன்னா இந்த உலகம் எனக்கு ரியாக்ட் பண்ண தான் செய்யும். அது என்ன தான் எனக்கு பண்ண செய்யும், எனக்கு துன்பத்தை தான் இந்த உலகம் கொடுக்கும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்களேன். அது சரித்திரத்தில் எடுத்து பார்த்தாவே எல்லா உண்மையான தேவ ஜனங்களும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தினால் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அது யாருமே உலகத்தில் இந்த உலகத்திலேயே ரொம்ப துன்புறுத்தப்பட்ட மதம் எந்த மதம்னு சொல்லலாம், கிறிஸ்தவ மதத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. இது ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. இது எதனால நீதியின் நிமித்தம் துன்பம்னு வருது இல்லைங்களா. இது ஆரம்பத்திலேருந்தே நம்ம எடுத்து பார்க்கலாம். ஹோல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா நீதியின் நிமித்தம் கடவுளுடைய ஜனங்க இந்த உலகத்தில் துன்புறுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எங்கேருந்து ஆதி ஆமத்திற்கு இருந்தே போய் பார்த்துட்டு வந்தோம்னா ஹிஸ்ட்ரி முழுவதுமாக ஆதி ஆமத்திலே ஆண்டவர் சொன்னார் இந்த உலக ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்க போகுது. இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை இருக்கத்தான் போகுது. அதை சொல்லியே முடிச்சுட்டாரு. முதல் முதல் நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டவர்கள் யாருன்னு, துன்பப்பட்டவர் யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆபேல். வெரி குட். ஆபேல் முதல் முதல் நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டவர் அவர் தான். பைபிளில் தான் சொல்லுது நீதிமானான ஆபேல் அப்படின்னது. ஆனால் காயினை அவன் துன்மார்க்கன் அப்படின்னது. ஒன்று யோவானில் ஏன் அவன் சகோதரனை கொண்டான், தன்னுடைய கிரியைகள் தீமையான கிரியைகள் இருக்குது, ஆனால் தன்னுடைய சகோதரனுடைய கிரியைகள் நீதியான கிரியைகளாக இருப்பதனால் அவங்களை துன்பப்படுத்தி அவரை சாவடிச்சார்னு போட்டிருக்கு. ஆபேல் முதல் உதாரணம். ஏன் எடுத்து பார்க்கலாம். நோவா துன்புறுத்தப்பட்டார். மோசே ஃபாரோனால் துன்புறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் எல்லாம் மோசே தாவீது எவ்வளோ துன்புறுத்தப்பட்டார்னு பார்க்குறோம். ஏன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தீர்க்கதரிசிகளை எடுத்து பார்க்கலாம். எலியா பிரதான தீர்க்கதரிசி அவர் தான். அந்த எசபேல்னால் விரட்டப்பட்டு எவ்வளோ துன்புறுத்தப்பட்டார். எல்லா தீர்க்கதரிசிகளும் ஐசாயா நெஹேமியா எல்லாரும் துன்புறுத்தப்பட்டான். ஏன் அதுக்கப்புறம் அப்போஸ்தல காலத்துக்கு வரும். இயேசு அவங்கள பார்த்து தான் சொல்கிறார் இல்லைங்களா, என் நிமித்தம் நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறார். ஒவ்வொரு அப்போஸ்தலனும் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு அப்போஸ்தலனும் எப்படிங்க இறந்தாங்க, ஒவ்வொரு அப்போஸ்தலனும் துன்புறுத்தப்பட்டு ரத்த சாட்சியாக தான் மறிச்சாங்க. யாக்கோபு எடுத்து பார்த்தோன்னா அவர் தலையை வெட்டிட்டாங்க. பிலிப்பை சிலுவையில் அறையப்பட்டாங்க. நம்ம படிக்கிற மத்தேயு என்ன பண்ணாங்க தெரியுமா, நல்லா போட்டு குச்சியில் அடித்து அவர் கத்தியில் குத்தி சாவடிச்சிட்டாங்க. ஏன் யாக்கோபு, இன்னொரு யாக்கோபு எடுத்து பார்த்தோன்னா கல்லெறிஞ்சு சாவடிச்சாங்க. மத்தேயுன்னு இன்னொருத்தர் இருந்தார், அவரை கல்லெறிஞ்சு சாவடிச்சு அதுக்கப்புறம் தலையை எடுத்துட்டாங்க. ஆண்ட்ரூ மூணு நாள் சிலுவையில் அரைஞ்சி துடிச்சு துடிச்சு இறந்தவர். பேதுரு தலகீழா சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவர். பவுல் ரோமில் நீரோ தலையை வெட்டினதை நம்ம பார்க்கறோம். ஜூட் அவரும் சிலுவையில் அறையப்பட்டவர். பார்த்தலோமியோன்றவர் நல்லா குச்சியில் போட்டு போட்டே அவர் அடித்து சாவடிச்சிட்டாங்க. தோமா அவர் ஈட்டியில் குத்தி அவர் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சி சாவடிச்சிட்டாங்க. சைமன் சிலுவையில் அறையப்பட்டார். கடைசியில் யோவான் பத்மத்தீவுக்கு அவர் எக்ஸைல் பண்ணப்பட்டு அங்கே அவர் கைதியாக இருந்து சேர்த்துட்டார். இந்த எல்லா அப்போஸ்தலர்களும் ரத்த சாட்சியாக தான் மறித்தாங்க. ஏன் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பாருங்களா, உண்மையான தேவ ஜனங்கள் இந்த உலகம் என்ன கொடுத்துச்சு, அவங்களுக்கு துன்பம் தான் கொடுத்துச்சு எல்லாத்துலேயும் ஹிஸ்ட்ரியில் அங்கே பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி நம்ம சபசரித்திரத்தை படிச்சுட்டு வரோம். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இருந்த மக்களை பார்த்தோன்னா ரோம் எவ்வளோ துன்பப்படுத்துச்சு. முதல்ல கேட்டகோம்ஸ்னு வருவாங்க, அதுக்கப்புறம் அசைட்ஸ்னு வால்டிசியன்ஸ் அப்படிலாம் பெரிய மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் சீர்திருத்த காலத்தில் ரிஃபார்மர்ஸ் துன்பத்தான் வந்துச்சு. கவனன்டர்ஸ்னு சில பேர் வந்தாங்க, அவங்களுக்கும் துன்பம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பியூரிட்டன்ஸ், அவங்களுக்கும் துன்பம். அந்த மாதிரி இப்போ போன நியூட்ரான்லாம் வெஸ்லியன் மூமெண்ட் வந்துச்சு, அவரும் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சார். அந்த மாதிரி பார்த்துட்டே வந்தோன்னா எல்லா சரித்திரமும் இந்த உலகம் அவங்களுக்கு கொடுத்தது என்ன, துன்பம். துன்பம் தான் தேவ ஜனங்களுடைய ஒரு அடையாளமே, துன்பம். ஆனால் நம்ம காலத்தை எடுத்து பார்ப்போம், நம்ம காலத்தில் ஏன் நம்ம ரொம்ப முன்னேறிட்டதுனால துன்பம் இல்லையா, உலகம் எல்லாம் கிறிஸ்தவத்தை ரொம்ப இப்போ விரும்புறதுனால துன்பம் இல்லையா. இப்போ துன்பம் இல்லைன்னு நம்ம நினச்சோன்னா நம்முடைய அறியாமை தான் காரணம். எனக்கெல்லாம் மேக்சின்ஸில் இதெல்லாம் வரும், சில டைமில் டைம் இருக்கும்போது படிப்பேன். எவ்வளோ கிறிஸ்தவங்க இன்றைக்கும் சித்திரவதைப்படுறத பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பல இடங்களில். நார்த் கொரியா தான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு மிக மிக டேஞ்சரஸான பிளேஸ், ரொம்ப துன்பம், பயங்கரமான துன்பம். இத்தியோப்பியா, சவுதி அரேபியாலாம் $10,000 எங்கன்னா போய் ஆராதனை செய்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் போய் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு, அவங்களுக்கு உங்களுக்கு வெகுமதி, அவங்கள பிடிச்சி பயங்கரமாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பல பயங்கரமான ஆபத்து துன்பங்கள் இன்றைக்கும் இருக்குது. ஒரு வசனம் படிப்போம், வேதம் ஒரு உண்மையான கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கை வாழ்கிறவனை பற்றி ஒரு விவரிக்கிறது பவுல் சொல்கிறாரு பாருங்களேன். 2 Timothy 3:11 படிப்போம், 2 Timothy 3:11.
பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள்.
3:2 Timothy சரி 12 படிங்க.
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாரும், நடக்க மனசு இருக்கிற யாரும் துன்பத்தை அனுபவிப்பாங்க. இதை வச்சு இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா நம்மளை எடுத்து யோசிச்சு பார்ப்போம். நான் என்ன எடுத்தியோ தான் இந்த பியாட்டிடியூட்ஸ் நம்மளை நம்மளுடைய குறையை காமிக்குது. நான் யோசிச்சு ரொம்ப அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குறையை முதல் காமிக்குது. ஆவியில் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியம்னு உள்ளுக்குள்ளே எவ்வளோ குறை இருக்குதுன்னு காமிச்சுது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ குறை இருக்குதுன்னு காமிக்குது. ஆனால் இது வெளியில் நமக்கு எவ்வளோ குறை இருக்குதுன்னு காட்டுது, வெளியில் எவ்வளோ குறை உள்ளவர்கள் நமக்கு காட்டுது. நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு ஏன் துன்பம் இல்லை, நான் ஏன் துன்பத்தை அனுபவிக்காததுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, நான் நீதியான இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை நான் வெளியில் இருக்கிற இடங்களில் நான் வாழ்கிறதில்லை. அதுக்கு தான் துன்பம் இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள் நீதியாக இருக்கிறவர் யாவருமே என்ன போட்டிருக்கு, துன்பப்படுவார்கள், உலகத்தினால துன்பத்தை அனுபவிப்பார்கள். இது நம்மளுடைய குறையை காட்டுதுங்க, நம்ம பார்த்துக்கணும். ஒருத்தர் ஐயா நீங்கள் ஏதாவது துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா அவர் என்ன சொன்னாராம், இல்லைங்க துன்பத்தை அனுபவிக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா, நான் கிறிஸ்டியன்ன்றதே யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா, கிறிஸ்டியன்ன்றதே யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு. அது ஒரு கிறிஸ்தவமா, யோசிச்சு பாருங்களேன். அதனால துன்பம் எப்படி எனக்கு வர முடியும், பைபிள் இன்னும் இது மாத்திரம் இல்லை, பைபிள் இன்னும் ஒரு பெரிய பவர்ஃபுல் கேரண்டி கொடுக்குதுங்க. ஒரு நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு துன்பம் வரும், உலகத்தினால துன்பம் வரும். உனக்கு துன்பம் இல்லைன்னா அதை குறித்து நம்ம எந்த பெருமையும் பாராட்டுறதுக்கு இல்லை. நம்ம என்ன தான் நினைக்கணும், போதுமான அளவுக்கு கிறிஸ்துவை நம்ம இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இல்லை, அதுதான் கன்க்ளூஷன் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உறுதியான ஆதாரம் என்ன தெரியுமா, உலகத்தினால் நம்ம துன்பப்படுவது. பாருங்கள் ஒரு வசனத்தில் போட்டிருக்கு, Philippians 1:29 படிங்க.
ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கும் மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
அவர் நிமித்தம் பாடுபடுகிறவர்களுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. 28 படிங்க.
நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது.
அத்தாட்சியா இருக்கிறது, நீங்க பாடுபடுறது அவர்களால, நீங்க துன்பப்படுறது அவங்க நரகத்துக்கு போறாங்கன்றதுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்கு. நீங்க பரலோகவாசிகள் ரட்சிக்கப்பட்டீர்கள்ன்றதுக்கு ஒரு அத்தாட்சி எது, நீங்க உலகத்தினால் துன்பத்தை அனுபவிக்கிறதுனால தான். பாருங்களேன், இட்ஸ் எவிடன்ஸ். இன்னொன்று, 1 Peter 4:14 நம்ம முதல்ல படிச்சிருக்கிறோம், பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள, மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன படிங்க, 4:14.
நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார்.
மகிமையான ஆவியானவர் தங்கி இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஓ, ஆவியில நிறைந்திருக்கிற எல்லா ஊரெல்லாம் புகழ்ந்து பேசுறது இல்ல, நிந்திக்கப்படுறது. பாருங்களேன், இது வேதம் எப்படி காட்டுது, உலகம் கிறிஸ்துவை வெறுத்துச்சு, இன்றைக்கும் வெறுக்குது. அது ஒன்றும் மாறி போல. இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, கிறிஸ்துவுடைய சபை தங்களுடைய ஸ்டாண்டர்டை ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டாங்க. உலகம் மாதிரி இருக்க கிறிஸ்துவுடைய சபை விரும்புது. உலகம் மாதிரி கிறிஸ்துவுடைய சபை மாறி போச்சு. உலகத்தில் ஃபேமஸாக இருக்கணும்னு பார்க்குது. உலக ஆசைகளை சபையில் கொண்டு வந்துடுச்சு. உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு கிறிஸ்துவுடைய சபை ஏங்குது. சத்தியத்தை விட உலகத்தின் அப்ரூவல், உலகத்தின் புகழ் கிறிஸ்துவுடைய சபைக்கு பெருசாக போயிட்டதுனால. இது என்ன காட்டுது? நம்முடைய பரிசுத்த நிலைமை எவ்வளோ லோ கிளாஸாக இருக்குதுன்னு தான் துன்பப்படாதது நமக்கு காட்டுதே தவிர, அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் இது, திஸ் இஸ் த எக்ஸாமினிங். பாருங்களேன், நம்ம கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு சர்ச்சுன்னு வச்சுக்கிட்டு, சபை மெம்பர்ஸுன்னு வச்சுக்கிட்டு, ஏன் ஒரு விதமான நீதியான வாழ்க்கையை வாழாததுனால தான் உலகம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்குதே தவிர, இது எதுவும் பரிசுத்தத்தையும் குறிக்கலை. பாருங்களேன், ஏன் இந்த உலகம் இன்னும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழாததுனால தான். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பித்தோம், இயேசுவை பிரதிபலிக்க ஆரம்பித்தோன்னா உலகத்தின் வெறுப்பு நிச்சயமாக நம்ம மேலே வரத்தான் செய்யும் இல்லைங்களா? அது இல்லாததுக்கு காரணம் வந்து உலகம் ரொம்ப நல்லதாயிருச்சுன்னு இல்லை, அது சபை ரொம்ப லோ கிளாஸாக இருக்கிறதுனால தான் இல்லைங்களா? பரிசுத்தத்தில் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இல்லாததுனால தான். அதனால் நமக்கு எப்போ பாரு துன்பம் வந்துக்கிட்டு இருக்கோன்னு நான் சொல்லலை இல்லைங்களா? ஒரு டைமில் துன்பம் வரதான் செய்யும். ஒருவேளை நமக்கு லீகல் சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால, பராமரிப்பில் கவர்மெண்ட்லாம் இருக்கிறதுனால, ஒருவேளை நம்மளை போட்டு ரத்த சாட்சியாக மறிக்க முடியாது, ஒருவேளை நம்மளை போட்டு அடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பல நம்மளை ஒதுக்கி வைக்கிறதும், நம்மளை அவமானப்படுத்துறதும் இல்லைங்களா? இவர்கிட்ட பேசினா எப்போ பாரு இவர் காஸ்பல் தான் பேசுவாருன்னு சொல்லி நம்மக்கிட்டயே சேராமல் இருக்கிறதும், நம்மளை எதுலேயுமே ஏற்றுக்காமல் நம்மளை அவமான பல விதமான துன்பங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா? இல்லாமல் இருக்காது. அதுதான் இங்கே பார்க்குறோம். சரி, ஆனால் துன்பம் இல்லாமல் வாழ்கிறது, ஒரு துன்பம் இல்லாமல் துன்பத்தை எஸ்கேப் பண்ணி வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். துன்பம் இல்லாமல் வாழ்கிறது ஒரு ரொம்ப ஈஸி. எப்படின்னா, முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் உலகத்துக்கு ஏற்ற வேஷத்தை தரித்து நம்ம வாழ்ந்தோன்னா போதும். உலகத்துக்கு ஏற்ற வேஷம், அதுக்கு தான் ரோமர் 12 போட்டிருக்கு, உலகத்துக்கு ஒத்த வேஷம், ஆளுக்கு ஏற்ற வேஷம்னுவாங்க. புரியுதுங்களா? முஸ்லீம்ஸ் கொடுக்கும்போது முஸ்லீம்ஸ் மாதிரி சலாம் வாழிக்க முஸ்லீம்ஸ் மாதிரி இருந்துட வேண்டியது இல்லைங்களா? புஞ்சா புர்கா கூட போட்டு அவங்க கூட இருந்துட வேண்டியது. இந்துஸ் கூட இருக்கும்போது இந்துஸ் மாதிரி இது பண்ணிக்கிட்டு, இந்துஸ் மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு, அவங்க கூட இந்துஸ் மாதிரி நம்ம இருந்துட்டு போயிடலாம். ஆளுக்கு ஏற்ற வேஷம் நம்ம போட்டோன்னா வாழ்க்கையில் நமக்கு யோசிச்சு பாருங்களேன், எங்கே போனாலும் உலக வழிகள் அவங்க சொல்கிற வழிகளுக்கு ஒத்து போயிட்டு, அவங்க விரும்புகிற மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டு, அவங்கக்கிட்ட காஸ்பிளை பற்றிலாம் பேசக்கூடாது இல்லைங்களா? நீங்கள்லாம் பாவிகள், நரகத்துக்கு போவீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு இல்லைங்களா? நரகம் பற்றி பேசக்கூடாது. பேசாமல் இயேசு கிறிஸ்து எல்லா வழிகளும் கடவுளுடைய வழிகள் தான், நீங்களும் பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு, இயேசு மாத்திரம்தான், இயேசுவை நீங்கள் நம்பலன்னா நரகத்துக்கு தான் போவீங்கன்ற மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்து அவங்க சொல்கிறது, நம்மளே தனியாக இருக்கணும்னு விரும்பாமல் அவங்க ஜோக்ஸோடு நம்மளும் சிரிச்சுக்கிட்டு, அவங்க எதை என்டர்டெயின்மெண்ட்டாக நினைக்கிறாங்களோ அவங்களோடு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு, ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லைங்களா, சந்தோஷமாக அவங்களோடு ஒத்து போய், அவங்க கடவுளை கேலி பண்ணால் அவங்களோடு நம்மளும் கேலி பண்ணிக்கிட்டு, காஸ்பிளை கேலி பண்ணால் கேலி பண்ணிட்டு அப்படியே இருந்தோம்னா 100% நமக்கு வாழ்க்கையில் துன்பமே வராது. ஆனால் சர்ச் மெம்பராக இருந்துடலாம், நம்மளும் இது எடுத்துடலாம். ஆனால் இயேசு என்ன, பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள்ன்றதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாதுன்னு பைபிள் நம்மளை சொல்லி களவாரி விட்டுறது. இப்படி நம்ம இருந்தோம்னா ஒருவேளை நமக்கு துன்பமே வராதுக்கு ஆள் கேட்ட வேஷம் நம்ம போடுறதுனால இருக்கலாம். என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், பேச வேண்டிய நேரத்தில் பேசுறது இல்லை, ஆண்டவருடைய சத்தியத்துக்காக நிற்கிறது இல்லை, எதிர்த்து ஆண்டவர் தான் ஒருவே வழின்றத சொல்கிறது இல்லை, விக்கிர ஆராதனை பாவத்துக்கு விரோதமாக நம்ம கன்ஃபரண்ட்டிவாக இருக்கிறது இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால தான் ஒருவேளை நமக்கு துன்பம் இல்லாமல் இருக்கலாம் யோசிச்சு பாருங்களேன், ஆளுக்கு ஏற்ற வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, அதுக்கு ஏற்ற வேஷம் தெரியாதீங்கன்னு வேதம் சொல்லுது. ஏசு சொன்னார் இல்லைங்களா, என் வார்த்தை நிமித்தம் என்னை நிமித்தம் இந்த விபச்சார சந்ததியில் வெக்கப்படுகிறவன் என்ன சொன்னார், என் பிதாவனுக்கு முன்பதாக அவனை குறித்து நான் வெக்கப்படுவேன். அப்படின்னா என்ன, அவன் ரட்சிக்கப்படாதவன், அப்படி இருக்கிறவன், வெக்கப்படுறவன், இயேசுக்காக அவன் உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை அப்படின்றார் பாருங்களேன். ஆகவே நம்ம காண்டி ஒரு இயேசுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை, இந்த பியாட்டிடியூடில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம துன்பப்படுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய விலை, அதுதான் தேவ ராஜ்யத்துக்கு நம்ம நுழையத்துக்கு கொடுக்க வேண்டிய விலை. இந்த மாதிரி பிரசங்கம் நம்ம ரொம்ப கேட்கறது இல்லை இல்லைங்களா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துக்கு விரோதமானதுங்க. இயேசு அந்த நாளில் பேசும்போது யோசிச்சு பாருங்கள், அவங்கெல்லாம் கேட்குறாங்க, எப்படி ஒரு ஷாக்காக அவங்களுக்கு இருந்திருக்கும், இவர் ஏதோ நம்மளை வந்து பெருசாக உயர்த்த போகிறாருன்னா துன்பப்பட போகிறீங்க, துன்பப்பட போகிறீங்க. இன்னும் சில இடங்களில் சொல்கிறார், அவர் துன்பப்படுறது வந்து அதுக்கு அர்த்தத்தை பார்க்க போகிறோம், இந்த துன்பம் வந்து உங்களுக்கு மரணத்துக்கு கொண்டு தான் போய் விடப்போகுது அப்படின்னு அந்த சீஷர்களுக்கு சொன்னால் தான் ஆச்சு அவங்களுக்கு, அவங்கெல்லாம் ரத்த சாட்சியை தான் மறிச்சாங்க பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப அந்த காலத்தில் இந்த கஷ்டம் பயங்கரமான கஷ்டம், அவங்க காண்டி காஸ்பலை கேட்டு வந்துட்டாங்கன்னா சபை நீக்கம் செஞ்சுருவாங்க, ஆலயத்தில் தள்ளி வச்சுருவாங்க. ஒரு யூதனுக்கு ஆலயத்தில் தள்ளி வச்சுட்டா போச்சு, அவங்க குடும்பத்துலேருந்து விரட்டிடுவாங்க, கஷ்டம், பிஸ்னஸ் போயிடும், வேலை போயிடும், சமுதாயத்துலேருந்தே உதச்சி தள்ளின மாதிரி. யோசிச்சு பாருங்கள், பல துன்பத்தை கிறிஸ்தவர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. சில கிறிஸ்தவங்க ஆரம்பத்தில் சிங்க வாய்க்கு ஒரு தீனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த ஸ்டேக்கில் ஸ்டேக்கு ஒரு மேடை மாதிரி இருக்கும், அங்கே போட்டு எரிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள். நீரோ என்ன பண்ணான், சில கிறிஸ்தவர்களை அந்த தார் ஊற்றி, அவங்க உடம்பெல்லாம் தார் ஊற்றி, நைட்டெல்லாம் உடம்பு எரியட்டும், அந்த ஊரில் லைட் வேணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு தார் ஊற்றி எரிச்சிருக்கிறான். இன்னும் கிறிஸ்தவர்கள் சில பேருக்கு பயங்கரமாக மிருக தோலை போட்டுட்டு அந்த நாயங்களுக்கு தீனியாக கொடுத்துருக்குறாங்க. சில கிறிஸ்தவர்களை ரேக்கில் வச்சு அரைச்சிருக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்களுக்கு அந்த சூடம் லெட்டுன்னு வாங்க, மோல்டன் லெட் தண்ணி மாதிரி உடம்புல ஊற்றி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சில அங்கங்கள்லாம் பிராஸ் தண்ணியாக கரைச்சி ஊற்றியிருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. சில பேர் கண்ணெல்லாம் பிடுங்கியிருக்கிறாங்க. சில பேர் கிறிஸ்தவர்களுக்கு அவங்க உடம்பு அவங்க கண் முன்னாடியே அவங்க கையோ காலோ வெட்டி அதை ரோஸ் பண்ணி அவங்களுக்கு காட்டுவாங்க. சில பேர் நேரடியாகவே கிறிஸ்தவர்களை பயங்கரமாக அழிச்சிருக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்கள் நான் போன வாரம் படித்தேன், ஒருத்தர் டார்ச்சர் அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பச்சையான விறகுல வச்சு அவங்கள கொளுத்து நெருப்பு கொளுத்துவாங்க. ஏன் பச்சையாக வச்சா என்ன ஆகும், ரொம்ப நேரம் டார்ச்சர் அவங்க அனுபவிக்கணுன்றதுக்காக. பாருங்கள் சில பேர், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பயங்கரமாக பாடுபட்டிருக்காங்க. ஏன் இவங்கெல்லாம் இப்படி பாடணும், இவங்கெல்லாம் நம்மளை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் இது எந்த தொந்தரவும் அவங்களுக்கு வந்திருக்காது. ஏன் இவங்கெல்லாம் இந்தளவுக்கு உயிர் கொடுக்க போனாங்கன்னா, அவங்க சத்தியத்தை கீழே விடுறதை விட தங்கள் உயிரை விட்டுருலான்னு ரெடி ஆகிட்டாங்க. இயேசு எனக்காக இவ்வளோ பாடுபட்ட இயேசுக்கு நான் படுற பாடு என்ன பெருசுன்னு இயேசு மேலே உண்மையான நேசம் வச்சு அவர் சத்தியத்தில் அந்தளவுக்கு பற்றாக இருந்தவங்க, உலகத்துக்கு முன்னாடி இயேசுக்காக நின்றவங்க இவங்கெல்லாம் பாருங்களேன். நம்மலாம் காலவாரி விட்டுடுறோம், ஒரு அவர் சத்தியத்தை எவ்வளோ உயிர் கொடுத்து சத்தியம் நம்ம போய் சேரணுமே மக்களுக்காகன்னு சத்தியத்துக்காக நின்று இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சத்தியத்தை தூக்கி சீப்பாக இறைச்சிடுறோம், உலகத்தோடு ஒன்றா சேர்ந்துடுறோம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுறோம், துன்பத்தை நம்ம எப்படியாவது அவாய்ட் பண்ணோன்னு பார்க்குறோம் அப்படித்தான். ஆனால் இப்படி வாழ்ந்தவங்க இல்லை இவங்க மக்கள். இதுக்கு காரணம் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய லோ கிளாஸான பரிசுத்தம் தாங்க நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆகவே முதலாவது துன்பப்படுகிறவர்கள் யார், உண்மையான தேவ ஜனங்கள், உண்மையாக இந்த பியாட்டிடியூட்ஸ் வாழ்க்கையை வாழணும்னு உறுதி கொண்டவங்க, இயேசுக்கு லாயலாக இருக்கணும், ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும்னு வைராக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் துன்பம் தான் படுறாங்க. இந்த ஒன்று திமோத்தியில் பார்த்த மாதிரி இல்லைங்களா, அது ஒரு பெரிய அடையாளம் அவங்களுடைய ரட்சிப்புக்கு. ரெண்டாவது எப்படி அவங்க துன்பப்படுவாங்க, இந்த வசனம் நமக்கு விளக்குது மூணு விதத்தில் துன்பம். 11வது வசனம் படிங்க, மூணு விதத்தில் இது விளக்குது.
உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய்.
மூணு விதமான துன்பம் இந்த வசனம் விளக்குது, உங்களை துன்பப்படுத்தி, உங்களை நிந்தித்து, உங்களை பலவிதமான தீமையான மொழிகளில் பொய்யாய் சொல்லுவார்களானால். முதலாவது துன்பப்படுறதுனாவே வார்த்தை பர்சிக்யூட்டட்ன்றதுக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா விரட்டி விடுறது, துரத்தி துரத்தி விரட்டுறது தான் அர்த்தம். துரத்தி துரட்டி விரட்டி விரட்டி நம்மளுக்கு நம்மளை அராஸ் பண்ணுறது, நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணுறது, நம்மளை துரத்துறதுன்னு அர்த்தம். சில காலங்களில் அந்த கிரிமினல்ஸை துரத்துவாங்க இல்லைங்களா, கிரிமினல்ஸை துரத்துகிற வார்த்தை தான் ப்ரோசிக்யூட்டட். என்ன ப்ராசிக்யூஷன்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, யாருக்கு ப்ராசிக்யூஷன், கிரிமினல்ஸ்க்கு தான் அது ப்ராசிக்யூஷன். அந்த வார்த்தையில் வர்றது ப்ரோசிக்யூட்டட். ஒரு கிரிமினல்ஸை விரட்டி, ஒன்று அவன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லை அவனே இருக்கக்கூடாது. இது ரெண்டு தான் ப்ரோசிக்யூட்டினுடைய நோக்கம். அவன் இப்படி இருக்கக்கூடாது, இல்லை அவனே இருக்கக்கூடாது. விரட்டி விரட்டி ஒன்று அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஜெயிலில் போடுற வரைக்கும் துன்பப்படுத்துவாங்க, இல்லை நம்ம சாகிற அளவுக்கு துன்பப்படுத்துவாங்க. துன்பத்தினுடைய நோக்கம் என்ன, நம்ம ஜெயிலில் இல்லைன்னா செத்துடணும். அதுதான் துன்பன்ற ஒரு வார்த்தை. விரட்டுறது ஏன் விரட்டுறது, ஏன் விரட்டுறதுன்னா, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா இந்த உலகத்தில் எந்த குரூப்லேயும் நம்ம ஃபிட்டே ஆக மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபிட் ஆக மாட்டோம், நம்ம வேலையில் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டியில் அவங்கெல்லாம் அசிங்கமாக ஜோக் அடிக்குவாங்க, கடவுளை கேலி பண்ணி பேசுவாங்க, அவங்க ஜாலியாகலாம் சுற்றுவாங்க, ஜாலியாகலாம் உலக இன்பங்களில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம ஃபிட் ஆக மாட்டோம். நம்ம வித்தியாசமாக இருக்க ஆரம்பிப்போம். வித்தியாசம் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நம்மளை அவங்க குரூப்லேருந்து நம்மளை விரட்டி அடிப்பாங்க. தட் இஸ் பெர்சிக்யூஷன் இல்லைங்களா. தே வாண்ட் டு சேஸ் அஸ் அவுட். அவங்க இருக்கிறதுலேருந்து நம்மளை விரட்டிடணும். ஏன் நம்ம வித்தியாசமாக நீதிக்காக நிற்கிறவர்களாக மாறின உடனே நான் விரட்டி அடிக்கணும். நம்ம வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்ம தனிமையாக தான் இருக்க ஆரம்பிப்போம். உலகம் நம்மளை தனிமையாக தான் செய்யும். நம்ம இருக்கக்கூடிய நிலைமையே அவங்கள கண்டம் பண்ணுறதுனால, அவங்கள குற்றப்படுத்துறதுனால, அவங்க ராங், தேர் கோயிங் டு கோ டு ஹெல், அவங்க ரொம்ப தவறுன்றது நம்ம ப்ரெசன்ஸே அவங்களுக்கு உணர்த்தும் நீதிக்கு நிற்கும் போது. அதனால் அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க, நம்மளை விரட்ட பார்க்குறது தான் பெர்சிக்யூஷன். ரெண்டாவது என்ன போட்டிருக்கு, துன்பப்படுறது, நிந்தித்து. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிவைல், நிந்தித்துன்ற ஒரு வார்த்தை வந்து ஒருத்தர் பல்லில் போய் மாட்டிக்கிற மாதிரி. சில பேர் பல்லில் மாட்டிக்கிட்டோன்னா, இது உதாரணத்தையும் யோசிச்சு பார்க்கலாம். சில பேர் நான் பார்த்துருக்குறேன், கறி சாப்பிடும்போது அவங்க மென்னு துப்பிடுவாங்கன்னு வாங்க இல்லைங்களா, கறியோ சரி எலும்போ சரி விடவே மாட்டாங்க, படி கடி கடி கடின்னு கடிச்சு மென்னு துப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை நிந்திக்கிறதுனா, பயங்கரமான வார்த்தைகளில் நம்மளை பேசி நம்மளை மென்னு துப்பிடுறது, நம்மளை பிடிச்சி அந்த பக்கம் இந்த பக்கம் கடிச்சு கடிச்சு கெட்ட கெட்ட இதில் சொல்லி மென்னு துப்பிடுறது. பாருங்களேன், பயங்கர இயேசுவை இயேசுக்கு யூஸ் பண்ண, அவர் சிலுவையில் இருக்கும்போது அவரை நிந்தித்தார்கள்னு வருது மத்தேயு 27:47. நிந்தித்தார்கள்னா என்ன, அவரை ரொம்ப அவமானமாக பேசி கேவலமாக பேசி அவரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி அவரை நிந்தித்தார்கள். பலவித வார்த்தைகளை பேசி அவர்களை இழிவாக கேலியாக தீமையாக அவரை பேசி நிந்தித்தார்கள். பாருங்களேன், அப்படி ஒரு குரூலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை பப்ளிக்காக நம்மளை ஜோக் பண்ணி அவமானப்படுத்தி நம்மளை நிந்திப்பார்கள். ரெண்டாவது துன்பம், முதலாவது துன்பப்படுத்துவார்கள், ரெண்டாவது நிந்திப்பார்கள், துன்பத்தில் இது வருது, மூணாவது
பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள்.
பாருங்களேன், இதுதாங்க ரொம்ப கஷ்டம் தாங்கிறதுக்கு. ஒருவேளை என்னை விரட்டினா நான் தாங்கிக்குவேன், நான் பாஸ்டர்னு என்னை விரட்டிட்டாரு, இல்லை நான் கிறிஸ்டியன் என்னை விரட்டிட்டாங்க, என் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு விரட்டினா அதை தாங்கிக்கலாம். நம்மளை பிடிச்சி அவமானமாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க, நம்மளை பரவாயில்ல திட்டுறாங்கன்னு விட்டுறலாம். ஆனால் இது என்ன போட்டிருக்கு, ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கேலியான வார்த்தைகளை ரொம்ப வலி கொடுக்கறது என்ன தெரியுமா, நம்மளை குறித்து பலவிதமான தீமையான
மொழிகளையும்
உங்கள் பேரில் பொய்யாய் பேசுவார்கள். பொய்யாய் பேசுவார்கள், நம்ம பேரை யூஸ் பண்ணி பர்சனலாக நம்ம பேரை வச்சு பலவிதமான அசிங்கமான தீமையான வார்த்தைகள், அது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல, எப்படி சொல்லுவாங்களா, பொய்யாய் பேசுவார்கள்னா கட்டு கட்டு கதையாக நம்மளை பற்றி பேசுவாங்கன்னா அதுக்கு லிமிட்டே இல்லை. பொய்யா நம்மளை பற்றி எவ்வளோனா பேசிக்கலாம், உண்மை பேசணும்னா கொஞ்சம் தான் பேச முடியும், பொய்யானா எவ்வளோ அவலமாக எவ்வளோ அசிங்கமாக நம்மளை பற்றி பேசணுமோ பேசிக்கலாம். இதான் தாங்கவே முடியாது இந்த நிந்தை. யோசிச்சு பாருங்களேன், என்னை பற்றி, என் பர்சனல் லைஃப்பை பற்றி, என் கேரக்டரை பற்றி, என் ஃபேமிலியை பற்றி, ஒய்ஃபை பற்றி, பிள்ளையை பற்றி எவ்வளோ பொய்யா எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ பேசிக்கலாம், அப்படியெல்லாம் பேசுவாங்களாம். அது யாருனால தாங்க முடியும், பொய் பொய்யா நான் செய்யாததெல்லாம் சொல்லி என்னை பற்றி அப்படி பேசுவாங்களாம். சொல்கிறாரு பாருங்க, உங்களை பற்றி அப்படி பொய்யாய் பலவிதமான மொழிகளில் வேணும்னு பொய் சொல்லி லிமிட்டே இல்லை அப்படிப்பட்ட ஒரு புறம் சொல்கிறதுக்கு, இல்லைங்களா? பயங்கரமான ஒரு பர்சனலைஸ் பண்ணி உங்களை விரட்டுறது மாத்திரம் இல்லை, உங்களை நிந்திக்கிறது மாத்திரம் இல்லை, பொய்யாய் உங்களை நிந்திப்பார்கள், பொய்யா பலவிதமான பாஷையில் உங்களை பேசுவார்கள். இதாங்க த த்ரீ வேஸ் ஆஃப் பர்சிக்யூஷன், மூணு விதமான பர்சிக்யூஷன் இப்படி உங்களுக்கு வரும்னு இயேசு சொல்கிறார். இப்படி தான் உலகம் உங்களை ட்ரீட் பண்ணுன்றார். யோசிச்சு பாருங்க, இதான் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய பெரிய ஆயுதம். ஏன் பவுலுக்கு விரோதமாக இந்த இப்படி தான் பயன்படுத்தினான்? பவுலை பற்றி தவறாக பேசி அவர் கொன்று குறைந்தில் வருத்தப்பட்டு எழுதுகிறார், எங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்களேன்னு. ஏன் அப்படின்னா, ஒரு பாஸ்டரை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ இன்னும் வேறு பாஸ்டரை பற்றியோ வேதத்தை போதிக்கிற ஒரு பாஸ்டரை பற்றியோ தவறான பொருளையை கலப்பி விட்டுட்டோன்னா அவர் ஊழியம் அவர் சொல்கிற சபை எல்லாம் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். ஏன் இன்னுமே அவர் சொல்கிறத யார் நம்ப போகிறாங்க இல்லைங்களா? தவறான காரியங்களை சொல்லி விட்டுட்டோன்னா அவங்க சொல்கிறது, அவர் சொல்கிற வேதத்தை சொன்னாலும் அதுக்கு கிரெடிபிலிட்டி இல்லாமல் உண்மையான பாஸ்டர்ஸ் இப்படி தான் பிசாசு செய்கிறது. உங்களை பற்றி இப்படி பேசுவாங்க, ஏன்னா உண்மையை பேச முடியாது இல்லையா? பொய்யாக இவங்களை பற்றி பேசினவுன்னா கதை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். அப்படி தான் இது சொல்லப்படுது. பாருங்களேன், இதான் முதலாவது என்ன பார்க்குறோம், யார் துன்பப்படுத்தப்பட போகிறாங்க, எப்படி துன்பப்படுத்தப்பட போகிறாங்க. இந்த மூணு விதத்தில் அவர் சொல்கிறார். ஆண்டவருடைய ஆனஸ்டியை நம்ம இங்கே பார்த்து மெச்சுக்கணும். அங்கே பாருங்களேன், எவ்வளோ ஓப்பனாக கிளியராக இது தான் நடக்க போகுதுன்னு கிளியராக அவங்களுக்கு சொல்கிறார் இல்லைங்களா? இதை கேட்ட சீஷர்கள் என்ன ஆயிருப்பாங்க? நமக்கு கேட்டால் அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்திருக்கணும் இல்லைங்களா? ஆனால் அவர் சொல்லும் போது பயங்கரமாக தலை சுற்றி கீழே விழுந்திருக்கணும். கிங்டம் லைஃப்பை நீ வாழணுன்னா உன்னை உன் குடும்பத்திலேருந்து உன் சமுதாயத்துலேருந்து உன் இது இடத்துலேருந்து துன்பப்படுத்தி விரட்டி விட பார்ப்பாங்க. நீ அங்கேயுமே பிலாங் ஆக மாட்டேன். ரெண்டாவது நிந்திப்பார்கள், பலவிதமாக நிந்திப்பார்கள். உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பலவிதமான கெட்ட வார்த்தைகள்லையும் அவலமான விதங்கள்லையும் பொய்யாய் உன்னை பற்றி குற்றம் சொல்லுவான். இதான் கிடைக்க போகிற ஒரு வெகுமதி. நீ பி ஆட்டிடியூட் லைஃப் வாழ்ந்தீன்னா இதான் கிடைக்க போகிற வெகுமதி. ஏன் அவர்கள் எப்படி நிந்திக்கிறார்கள், அதுக்கு காரணத்தை பார்ப்போம். ஏன் நிந்திக்கிறார்கள், ஏன் அப்படின்னா முக்கியமாக ஒன்று பார்த்துக்கணும். இது நிந்த நிந்தனை வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டதுனாலையோ ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டனாலையோ மோசமாக நடந்துக்கிட்டனாலையோ வருதில்லை. சில பேருக்கு துன்பங்கள் வருது, துன்படுத்தப்படுறாங்க, ஆனால் அதுக்கு ரொம்ப அவங்க தகுதின்னு சொல்லலாம். ஏன் அவங்க ஒழுங்கினம் இல்லை, அவங்க ஆனஸ்ட் இல்லை, கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு மாயமாலம் பண்ணுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, அதுக்காக அவங்களுக்கு நிந்தனை வரலாம். அப்போ நான் நினச்சிக்கக்கூடாது, ஐயோ நான் கிறிஸ்துவுக்காக நிந்திக்கப்படுறேன் அப்படி நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது இல்லைங்களா? நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு டியோட்ரண்ட் போடாமல் போகிறோன்னு வச்சுக்கோம், என் கூட யாருமே உட்கார்றது இல்லைங்க, என் கூட யாருமே சேர்றது இல்லைங்க, நான் எவ்வளோ நிந்தனை படுறேன்னு அப்படியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். நீ ஒழுங்காக இருக்கிறது இல்லை இல்லைங்களா? நம்ம ஒழுங்காக திருடுறோம், ஒழுங்காக இல்லை ஒரு வேலையில், ஆஃபீஸில் ஒழுங்காக இல்லை, ஒரு உண்மைத்தனம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அதனால் என்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா நான் கிறிஸ்துவுக்காக வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்கன்னு நான் சொல்லிகிட்டு இருக்குது, அது இல்லை மோசம். அதான் பேதுரு சொல்கிறார், ஒன்று ஞாபகம் இருக்கல, 1 பேதுரு 4:15 படிங்க அந்த வசனம். ஒரு வேளை நம்ம ஷார்ட் டெம்பர்டா, எப்பப்பா ரூடா, யாருக்கும் மரியாதை கொடுக்காம அப்படி நடந்துக்கிறதுனால நம்மளுக்கு சில பேர் சேராமல் இருக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நிந்தனைன்னு சொல்லக்கூடாது. ஏன் நிந்திக்கப்படணும் படிங்க 1 பேதுரு 4:15.
ஆதலால் உங்களில் ஒருவனும்
அந்நிய காரியங்களை போய் அனாவசியமா தலையிடுறதும் அது பண்றதும் அப்படி நீ இருக்கக்கூடாது, திருடனா இருக்கக்கூடாது. அதனால துன்பம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தான், நீ அதுக்கு நீ ஏற்ற வந்தா அதை நீ அனுபவிக்கணும். அதனால ஆண்டவருடைய நாமத்தை இது பண்ணக்கூடாது. இந்த துன்பம் எதனால வருதுன்னு இந்த வசனத்துல அவர் சொல்றாரு. எது நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள்? நீதியின் நிமித்தம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த துன்பம் ஏன் வருதுன்னா நீதியின் நிமித்தம். பாருங்களேன், நீதியின் நிமித்தம். இன்னொரு வார்த்தையில் அடுத்த வசனம் இயேசு என்ன சொல்கிறாரு, என் நிமித்தம் அப்படின்றார். இது ரெண்டும் ஒரு சினானிமன்லாம். நீதியும் இயேசுவும், இயேசுக்காக வாழ்கிறதோ நீதியாக வாழ்கிறதோ ரெண்டும் ஒன்று தான் இல்லைங்களா? நீதியின் நிமித்தம், நீதியும் இயேசுவும் இந்த உலகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ரெண்டுக்காக நம்ம வாழுகிறவர்களாக இருந்து அதனால நமக்கு துன்பம் வந்துச்சுன்னா அது தான் உண்மையான இந்த துன்பத்தை, இந்த பாக்கியத்தை பற்றி பேசுறது. இந்த உலகம் எல்லாம் கோணையாக இருக்கும்போது இந்த உலகத்துக்கு இயேசுக்காக நம்ம வாழும்போது நமக்கு துன்பம் வருது, இயேசுக்காக நம்ம நிற்க வரும்போது நமக்கு துன்பம் வருது. இயேசு இதை ஒரு தீர்க்க தரிசனமாகவே சொன்னார், யோவான் 15:18 படிங்களா.
உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரானா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள்.
நீ உண்மையான சீசனா இருந்தீன்னா என்னை துன்பப்படுத்தின உலகம் என்னை விட பெரிய பெரிய மாஸ்டரா நீ, அதான் அவர் கேட்குறார். என்னை விட திறமையா நீ வாழ்ந்துட முடியுமா இந்த உலகத்தில்? என்னை விட இதாக பரிசுத்தம், என்னோட உயர்ந்த பரிசுத்தத்து துன்பம் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? இல்லை, உயர்ந்த முன்மாதிரி நான் என்னையே உலகம் துன்பப்படுத்துச்சு, உன்னை துன்பப்படுத்தாமல் இருக்காது. அவர் எங்கள் அருமையாக சொல்கிறாரு பாருங்களேன், என்னை அது வெறுத்தது. ஏன் இயேசுவை உலகம் வெறுக்குது? ஏன் இயேசுவை உலகம் வெறுக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த உலகம் எல்லாமே கோணல் மாணலாக பாவத்தினால் சீரழிந்திருக்கிறதுனால நீதியை அது பார்க்கும்போது இயேசு வந்து நீதியை பரிசுத்தத்தை ப்ராக்டிக்கலாக தன்னுடைய வாழ்க்கையில் காமிச்சார். இயேசு பர்ஃபெக்ட் மேனுனா இயேசு தான். இயேசுவை பார்க்கும்போது எல்லாருக்கும் தாங்கள் எவ்வளோ கோணலாக இருக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இல்லைங்களா? அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்ததே அந்த வசனத்தில் 21 சொல்கிறாரு, ஏன் உலகம் என்னை வெறுக்குதுன்னா அவங்க பாவத்தை நான் எடுத்து காமிக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், இயேசு காண்டி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா பாவம்ன்றதே அவனுக்கு ரியாலிட்டியே இல்லை. எந்த மனுஷன் வாழ்க்கையில் இயேசுவை நம்ம கொண்டு போகும்போது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் ரியாலிட்டியாகவே வருது. இயேசு இல்லாத வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன், அந்நியர்கள்லாம் பாவம்ன்றதே அவங்களுக்கு ரியலாகவே இல்லை, பாவம்ன்றதே தெரியறதே இல்லை. இயேசு அவங்க வாழ்க்கையில் போகும்போது தான் ஏன் அவங்களுக்கு ரியலாக இல்லை? அவங்க பாவிகள் இல்லையா? பயங்கரமான பாவத்தில் இருக்கிறாங்க, ஆனால் மனசாட்சியை டபாச்சிக்கிட்டு மேல் பார்வையான வேஷம் போட்டுக்கிட்டு மத போர்வையை போத்திக்கிட்டு பாவம் இல்லாத மாதிரி நாடகம் போட்டுருக்காங்க, நரகத்துக்கு போயிட்டுருக்காங்க. இயேசு என்றைக்கு அவங்க வாழ்க்கையில் நுழையிறாரோ அவர் அந்த முகமுடைய கிழிச்சி நீ எவ்வளோ அவலமாக இருக்கிறார் பாருன்னு காமிச்சிடுறார். அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாதவர்கள் அவங்க ரியாக்ட் பண்ணுறது துன்பத்தை தான் ரியாக்ட் பண்ணுறது. ஒரே ஒரு உதாரணம் எடுத்து பார்ப்போமே, லூக்கா 16 பாருங்களேன். லூக்கா 16 அருமையான உதாரணம் இது. லூக்கா 16:13 படிங்க, எப்படி துன்பம் வருதுன்னு பாருங்கள்.
எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமானர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது
பாருங்களேன் நல்லா சொல்றாரு. நீ பணத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது, அதான் சத்தியம். இயேசு சொல்ற சத்தியம், பணத்துக்கும் ஒன்ன நீ வெறுத்து, நீ ஆண்டவருக்கு பணத்தை நேசிக்கிறவனா இருந்தா ஆண்டவர் வெறுத்துக்கிட்டு தான் இருக்கிறார், நீ ரெண்டுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இதை கேட்கிறாங்க பரிசேயருங்க. அடுத்த வசனம் என்ன வருது? கூடாது. நீ நாடகம் போடாத பரிசைய மாதிரி உலக பொருளுக்கும் இது தேவனுக்கும் உன்னால முடியாது. தொடர்ந்து படிங்க. பாருங்களா, இதை கேட்ட பரிசேயருங்க அவரை பரியாசம் பண்ணினார்களாம், அவரை பார்த்து துன்பப்படுத்தினார்கள். ஏன் பரியாசம் பண்ணி துன்பப்படுத்துறாங்க? அது என்ன காரணம் போட்டிருக்கு? அவர்கள் பொருளாசைக்காரர்களாக இருந்ததுனால். அவர் சத்தியத்தை எடுத்து அவங்க சத்தியம் இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்க பாவத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிற மாதிரி நாடகம் போடாத நீ அப்படின்னு அட்டாக் பண்ணுது. இதை கேட்டவங்க அவங்க இயேசுவை பரியாசம் பண்ணுறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. ஏன் துன்பப்படுத்துகிறாங்க? ஏன் இவங்க பொருளாசைக்காரர்களாக இருந்ததுனால். தொடர்ந்து படிங்களா, அவர் சொல்கிறாரு. தொடர்ந்து
அவர் அவரை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமன்றமாக காட்டுகிறீர்கள்,
எல்லா துன்பத்துக்கும். பாவத்தில் மனுஷன் வாழ்றான், பண ஆசையில் பொருளாசையில் மனுஷன் வாழ்றான். ஆண்டவருடைய சத்தியம் வருது, இது நீ ரெண்டுக்கும் செய்ய முடியாதுப்பான்னு அட்டாக் பண்ணுது. ஆனால் அவன் மனுஷருக்கு முன்பதாக தங்களை நீதிமானாக காமிச்சிக்கணும்னு விரும்புகிறாங்க. இல்லை இல்லை, நான் பக்திமானன்னு காமிச்சிக்க விரும்பும் போது தங்களை நீதிமானாக காட்டுறதுக்கு இயேசுவை கீழே இறக்கி பரியாசம் பண்ணுறாங்க, சத்தியத்தை அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கு தான் துன்பம் வருது. நான் நல்லவனா பாவம் என் பாவத்தை பார்க்க மறுக்காம நான் என்னை நன்ற நீதிமானாக காமிச்சிக்கிறதுக்கு சத்தியத்தை தாக்குறேன், இதுக்கு தான் துன்பம் வருது. இயேசுவை தாக்குறேன் பாருங்களேன், இதுக்கு தாங்க துன்பம் வருது. சத்தியத்துக்காக நிற்கும் போது, இயேசுக்காக நிற்க வரும்போது இதுக்கு தான் துன்பம் வருது. நம்ம ஒன்று மனசில் வச்சுக்கணும், ஆண்டவர் வந்து நம்ம போய் இதனால் இதெல்லாம் கேட்டுட்டு உலகத்தில் போய் ஒரு பெரிய கலகம் பண்ணணுன்றதுக்காக இது சொல்லலை. எல்லாரும் நம்ம துன்பப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கணுன்றதுக்காக சொல்லலை. நம்ம போய் உலகத்தில் அசிங்கமாக நடந்துக்கணும், சத்துருக்களை வளர்த்துக்கணும்னு நம்ம சொல்லலை. நமக்கு துன்பம் வரும்போது நம்ம ஷாக் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். நம்ம காண்டி ஒழுங்காக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து உண்மையாக இயேசுக்கு உண்மையாக இருந்து இந்த பியாட்டிடியூட்ஸ் படி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நம்ம துன்பத்தை தேட வேண்டியதில்லை, அது நம்மளை தேடி வரும். நம்ம போய் தேடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் இயேசுக்கு எவ்வளோ உண்மையாக வாழணும் இந்த பியாட்டிடியூட்ஸ் படி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா அது நம்மளை தேடி வரும். அப்படி நம்ம தேடி வரும்போது இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை பார்ப்போமே வேகமாக. அவர் கொடுக்குற ப்ராமிஸை நான் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், யார் துன்பப்படுறது, இயேசுக்கு உண்மையாக இருக்கிறவங்க இந்த பியாட்டிடியூட்ஸ் வாழ்கிறவங்களுக்கு தான் துன்பம் வரும். ரெண்டாவது எப்படி எப்படிப்பட்ட துன்பம் வரும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அவர் மூணு துன்பத்தை விவரிக்கிறாரு. மூணாவதாக என்ன பார்த்தோம், ஏன் இவர்கள் துன்பப்படுகிறார்கள், நீதியின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் அப்படின்னு விளக்குறதை நம்ம பார்த்தோம். மூணாவதாக அடுத்ததாக அவர் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை பார்ப்போமே, பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் ஏன், நான் சொல்லிட்டு வர இந்த பாக்கியத்தின் உச்ச கட்டத்தை அடைந்தவர்கள் நீங்கள் தான், நீங்கள் தான். அது இந்த துன்பம் உங்களுக்கு அதை விளக்குது. இது வாசனம் பார்த்தீங்கன்னா, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறதுக்கு ஆயத்தமானவர்களே பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களே பாக்கியவான்கள். உலகம் எல்லாம் நீதியின் நிமித்தம் துன்பம் வரணும்னு உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாவத்தோடு உலக மனிதர்களோடு இந்துக்களோடு இந்துவா முஸ்லீமோடு இந்துவா வாழ்ந்துக்கிட்டு துன்பத்தையே வராமல் வாழுகிற மனிதர்களுக்கு மத்தியில் நீதியின் நிமித்தம் துன்பம் வந்தாலும் பரவாயில்லன்னு நீதியின் நிமித்தம் துன்பத்துக்கு ஒப்பு கொடுக்குற மனநிலைமை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. யூ ஆர் பிளஸ்ஸட், அதான் அவர் சொல்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். அதாங்க அங்கே வார்த்தை, பயம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் தைரியத்தோடு நீதி நிமித்தம். ஏன் இவர்கள் சாதாரணப்பட்டவர்கள், நீதிக்காக முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க, நீதிக்காக பசித்தாகம் உள்ளவர்களாக இருந்தவர்கள். அந்த நீதியை சும்மா விட்டுருவாங்களா, நீதி அவங்களுக்கு சீப்பா, இல்லை அந்த நீதியை உயிர் கொடுத்தாலும் விட மாட்டாங்க அப்படின்னு. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், இயேசு என்னவா இந்த உலகத்தில் என்ன இருக்கணும்னு விரும்புகிறாரோ நான் அப்படித்தான் இருப்பேன், இயேசு எனக்கு என்ன தான் இந்த உலகத்தில் சொல்லணும்னு சொல்கிறாரோ நான் அதைத்தான் சொல்லுவேன், அதனால் எந்த விளைவு வந்தாலும் நான் சந்திக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் பிளஸ்ஸட். அந்த ஆட்டிடியூட் இஸ் ரியலி பிளஸ்ஸட் இல்லைங்களா. தாங்க த பிளஸ்ஸட் ஆர் தோஸ் ஹூ அலோ தெம்செல்வ்ஸ் டு பி பர்சிக்யூட்டட் ஃபார் ரைச்சியஸ்னஸ் இல்லைங்களா. அந்த ஆட்டிடியூடு உங்களுக்கு இருந்து நான் ஒளிய போகிறதில்ல, மறைய போகிறதில்ல, இந்த பி ஆட்டிடியூட் லைஃப்பை நான் வாழத்தான் போகிறேன், இப்படி வாழ தான் போகிறேன், அதனால் வரக்கூடிய விளைவுகளை நான் சந்திக்கிறேன்றதே பெரிய பாக்கியம். ஏன் பாக்கியம், காரணம் என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த பியாட்டிடியூட் ஆரம்பித்ததே அப்படித்தான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதை க்ளோஸ் பண்ணுறதும் அப்படி தான் பண்ணுறார், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏன் இது இது இதனோட இப்படி வாழ்கிற பியாட்டிடியூட் இவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சொந்தம், பரலோக ராஜ்யம் சொந்தம் பண்ணுற சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் தான் நித்திய பரலோக ராஜ்யம். இந்த உலகத்தெல்லாம் அழியப்போது மார்ட்டின் லூத்தர் ஒரு பாட்டு எழுதினார், மைட்டி ஃபோர்ட்ரஸஸ் ஆஃப் காட் அப்படின்னு. அதில் தோ தே டேக் ஆர் லைஃப் ஆனர் சில்ட்ரன் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், எட் இஸ் தர் ப்ராஃபிட் ஸ்மால் தீஸ் திங்ஸ் ஷெல் வேனிஷ் ஆல் இஸ் கிங்டம் இஸ் ஃபார் எவர் அப்படின்னு வரும். இந்த உலகத்தில் எதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும், மனைவி குடும்பம் சொத்து எடுத்துக்கிட்டாலும், அவர் ராஜ்யம் நித்திய முடியாது, அந்த ராஜ்யம் எனக்கு சொந்தம்னா அதுதான் எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்றார் பாருங்களேன். ஏன்னா நித்திய அழியாத பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் இவங்க தாங்க, சொந்தக்காரர்கள் இவங்க தான். இது பெரிய பிளஸ்ஸிங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுறது. நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், நான் இந்துவாக வந்த பிறகு இந்துவிலேருந்து ஆண்டவர் பக்கம் வரும்போது ரொம்ப துன்பத்தை நான் ஆரம்பத்தில் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ பிளஸ்ஸிங் ஆண்டவர் மாற்றிருக்கிறாருன்றது பெரிய ஆச்சரியம். ரொம்ப பிளஸ்ஸட் நம்ம வாழ்க்கையில், நம்ம செய்கிற தவறுக்கு அது எவ்வளோ துன்பப்படுறோம், ஆனால் நீதியின் நிமித்தம் துன்பப்படுறது பெரிய பாக்கியம். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, அது வரப்போகிற ராஜ்யத்தை மாத்திரம் குறிக்கலை, இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சியம் இருதயத்தில் ஆகிட்டுருக்கு, அதான் அடையாளம். இயேசு கிறிஸ்துவ இருதயத்தை ஆள்றாரு, அவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். பைபிளில் பெரிய ஸ்லாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நாம் பாடுகளோடு நாம் பங்காளிகளாக இருக்கிறோன்னு போட்டிருக்கு. அவருடைய பாடுகளை ஹேவிங் ஃபெலோஷிப் இன் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அந்த பெரிய ஸ்லாக்கியம் இந்த பாக்கியத்தில் தான் கிடைக்கிது இல்லைங்களா. அதான் ஒரு பரிசுத்தவான் சொன்னார், எனக்காக அவ்வளோ பாடுபட்ட இயேசுக்காக சின்ன சின்ன அவமானத்தையோ கேவலத்தையோ வாங்குறதுக்கு தயங்குறவன் எப்படி கிறிஸ்தவன் அவன் பெருமையை பாராட்டிகிட்டு இருக்க முடியும். எனக்காக அவ்வளோ பட்ட பாடு இயேசு மேலே அன்பு வச்சிருக்கிறவன் எப்படி துயரத்துக்கு பின்வாங்க முடியும், ஏசு என் நிமித்தம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா, அதுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி பாருங்களேன். முதலாவது அவர் கொடுக்குற ப்ராமிஸை பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்ததாக என்ன சொல்கிறாரு 12வது வசனத்தில்,
சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்.
பாருங்களேன், சந்தோஷப்பட்டு இப்படி நீங்கள் துன்பப்பட்டீங்களா, புலம்பி ஒப்பாரி வைகள், அழுந்து ஒப்பாரி வைங்கன்னு அவர் சொல்ல என்ன சொல்கிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். யோசிச்சு பாருங்கள், நம்மளை போட்டு விரட்டி விட்றானுங்க, ஒருவேளை குச்சியில் கூட அடித்து விரட்டி விட்றேன், நீங்கள் வரவே கூடாதுன்னு விரட்டி நம்மளை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அசிங்கமாக நம்மளை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், வெறும் சந்தோஷப்படுன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, சந்தோஷம் மாத்திரம் பத்தாமல் சந்தோஷப்பட்டு பி எக்ஸீடிங்லி ஜாய்ஃபுல், பி எக்ஸீடிங்லி ஜாய்ஃபுல். நம்ம ஃப்ராங்காக கேட்டோன்னா இதெல்லாம் என்ன கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இதெல்லாம் நடக்க முடியுமா, யோசிச்சு பாருங்களேன். அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு யோசிச்சு பாருங்கள். இது மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் ரொம்ப பிடிக்காதது. துன்பப்படும் போது அவமானப்படும் போது நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது எப்படிங்க நம்ம போய் சந்தோஷப்பட்டு களி கூறுறது. இயேசு என்ன கொஞ்சம் கூட உணர்வில்லாத பேசுகிறாரா, உணர்வில்லாத வழியை நான் என்னன்னு தெரியாமல் அவமானம்னா என்னன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரா. சில பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சாவு வீட்டுக்கு போவாங்க, அப்போ தான் நியூ பாஸ்டர்ஸ் அவங்க நான் பார்த்துருக்குறேன், சாவு வீட்டுக்கு போகும்போது எல்லா துக்கத்தோடு அழுதுருப்பாங்க, ரொம்ப போயிருக்காங்கன்னு. சிஸ்டர்ஸ் ப்ரேஸ் த லார்ட், சிஸ்டர்ஸ் சந்தோஷப்படுங்கள், ஆண்டவரோடுங்கம்மா பரிசுமன் இருக்கார், சந்தோஷப்படுங்கள் அப்படி இப்படின்னு உணர்வில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஐயாசு பேசுகிறாரு உணர்வு இல்லாமல், ஆனால் ரொம்ப சீரியஸ். இயேசு அவங்க சீசருங்க 12 பேரை பார்க்கும்போது அவருக்கு தெரியும் அவங்க எல்லாம் ரத்த சாட்சியாக மறிக்க போகிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு அவர் சாகிறதுக்கு தான் அவர் சொல்கிறார், நீங்கள் துன்பப்பட்டு நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போய் நீங்கள்லாம் சாக போகிறீங்கன்றார். அவர் போய் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னா வெறுமையாக அவர் பேசியிருப்பார், நிச்சயமாக பேசியிருக்க மாட்டார் ரொம்ப, ஏன்னா அவர் அதுக்கு தெரியும். அவர் ஏசு உணர்வில்லாமல் அனுபவம் இல்லாமல் டேஸ்ட்டு அனுபவிக்காமல் எதுவுமே பேசுறதில்ல, ஆளும் இல்லாமல் அவர் பேசுறது இல்லைங்க. அவர் உண்மையாக அவர் என்ன ரெண்டு காரணங்கள் அவர் அப்படி சொல்கிறதுக்கு அவரே சொல்கிறார். முதலாவது காரணம் ஏன் சந்தோஷமாக இருக்கணும், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஏன் அவர் சொல்கிறாரு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னா, இயேசு தன்னுடைய நித்திய கண்களால் பார்க்குறாரு இங்கே நடக்கிற இங்கே நடக்கக்கூடிய தற்காலிகமான வழியோ துன்பத்துக்கும் அவங்களுக்கு வரப்போடும் பலன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உறுதியாக சந்தேகம் இல்லாமல் பார்க்குறார். அதை பார்க்குறதுனால தான் அவர் சொல்ல முடியும். இயேசுவே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, உங்களுடைய பலன் பலன் இருக்கும், பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பலன் இருக்கும்னு சொல்லலை, என்னவா இருக்கும், த கிரேட் வில் பி யுவர் ரிவார்ட். கடவுளே ரிவார்டு கிரேட்டுன்னா அது எவ்வளோ கிரேட் அங்கே இருக்கும், இயேசுவே அது கிரேட்டுன்னு பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா எவ்வளோ கிரேட்டாக இருக்கும் அந்த ரிவார்டு. அதனால தான் அவர் பார்க்குறாரு அந்த பரலோக பார்வையில் அவர் பார்த்து எவ்வளோ கிரேட்டாக அவங்களுக்கு ரிவார்டு இருக்க போது சந்தோஷம், அவர் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தான் அதை பேசியிருப்பார். யோசிச்சு பாருங்களேன், இதுதான் இது இட்ஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் ஃபேத். விசுவாசத்தில் விசுவாசத்தோடு தான் இது செய்ய முடியும். ஒரு விசுவாசத்தில் ஒரு மனுஷன் இந்த உலகத்தின் துன்பங்கள் வந்து அந்த விசுவாச பார்வையில் தான் இயேசு பார்க்குறத, எனக்கு எவ்வளோ பெரிய பலன் வரப்போதேன்னு அந்த பலனை பார்க்கும்போது தான் அவனும் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். ஒரு அவிசுவாசத்தில் நினச்சிக்கிறது வார்த்தையில் நினச்சிக்கிறது இல்லை பாருங்களேன். அந்த விசுவாசத்தில் ஒரு உறுதி ராக், இங்கே அனுபவிக்கிற இயேசுக்காக நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு சிறிய வலிக்கும் எவ்வளோ பெரிய பலன் வரப்போதுன்னு அதை காணக்கூடியவன், விசுவாச கண்களால் காணக்கூடியவன் தான் களிகூர்ந்து சந்தோஷப்பட முடியும். இல்லைன்னா அது சாதாரணப்பட்டது இல்லை பாருங்களேன். களிகூறுங்கள், அது வழியாக தான் இருக்கலாம், ஆனால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் உள்ள நித்தியத்திலேயே ரொம்ப நித்தியத்தில் வெகுமதி வேறு வேறையாக இருக்க போகுது. எல்லாருக்கும் ஒரே வெகுமதி இல்லை, வேறு வேறு வெகுமதி. நித்தியத்தில் மிகப்பெரிய வெகுமதி யாருக்கு தெரியுமா ரொம்ப இருக்க போகுது, இந்த உலகத்தில் இயேசுக்காக நீதிக்காக எவ்வளோ நிறைய துன்பத்தை அனுபவித்தாங்களோ அவ்வளோ அதிகமாக உயர்ந்த வெகுமதி பரலோகத்தில் அவங்களுக்கு தான். பைபிள் தெளிவாக நமக்கு அது விளக்குறத நம்ம பார்க்கலாம். ஏன் இயேசுவே சொன்னார், ரெண்டு சகோதரங்க வராங்க, அவங்க அம்மா கூப்பிட்டு வராங்க சபா சிபார்ஸுக்கு, உன் பக்கத்தில் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் என் பிள்ளைய வச்சுக்கப்பா நீ இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்கக்கூடிய பாத்திரத்தை அவங்க குடிக்க முடியுமா? நான் அனுபவிக்கக்கூடிய வலி ஏன் ஏன் அதை குடிக்கிறவங்க எவ்வளோ வலியை இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்துக்காக அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு தான் பரலோகத்தில் அவ்வளோ வெகுமதி அவங்களுக்கு இருக்க முடியும். பாருங்களேன், இல்லை நான் ஏங்க சந்தோஷப்படணும், பாடுனால எனக்கு பரலோகத்தில் பெரிய வெகுமதி இல்லை ஆனாலும் எனக்கு பரலோகம் கிடைச்சிரும் அப்படின்னா பாடு நினச்சி நான் ஏன் சந்தோஷப்படணும்? அர்த்தமே இல்லை இல்லைங்களா. ஏன் இந்த உலகத்தில் இயேசு நிமித்தம் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பாடுக்கும் மில்லியன் ஃபோல்டு வெகுமதி எனக்காக இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம சந்தோஷப்படணும், அதுக்காகத்தான் நம்ம சந்தோஷப்படணும். பாருங்களேன், அதனால தான் இந்த உலகத்தில் நடக்கிற தற்காலிகமான பாடுகள் நித்திய இன்வெஸ்ட்மெண்ட், நித்திய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் நான் படிச்சிருக்கிற இந்த புக் ஆஃப் மார்ட்டிஸில் சில பேர் பார்ப்பேன், ரோலாண்ட் டெய்லர், பிஷப் ரிட்லி, பிராட்ஃபோர்ட், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் அந்த இதில் போட்டு ஸ்டேக்கில் போட்டு கொளுத்தி விட போகிறாங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போய் அந்த ஸ்டேக்கை போய் முத்து கொடுப்பாங்க, அதை போய் முத்து கொடுப்பாங்க, அங்கே போய் எரிய போகிறாங்க, அதை போய் முத்து கொடுப்பாங்க. ஏன் முத்து கொடுக்குறாங்க? இன்னொருத்தர் வந்து ஒரு பிஷப்ன்றவர் அவரை போட்டு உடம்பெல்லாம் 99 அடி அடிச்சிட்டாங்க, ஏசு மாதிரி அடித்து பின்னு உடம்பெல்லாம் முதுகெல்லாம் தெரியுது. அவர் திரும்பி ஸ்மைல் பார்த்துட்டு என்ன ரோசா பூவில் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்றார், சிரிக்கிறார் மனுஷன். ஏன் அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க? ஏன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த உலகத்தில் அந்த 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 ஸ்டேக்கில் அவங்க போட்டு கொளுத்தும் போது அதுதான் பரலோகத்தில் மிகப்பெரிய வெகுமதி அவங்களுக்கு கொடுக்க போகுது. பாருங்களேன், ஒரு வசனம் படிப்போம், 2 கொரிந்தியர் 4:17. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தற்காலிகமான துன்பம், நீதிக்காக வரப்போகிற துன்பம் நித்திய வெகுமதியை நம்ம கொடுக்கும்.
மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது.
அதிசீக்கிரத்தில் நீங்க போற லேசான உபத்திரவம், இந்த உலகத்தில் நீதிக்காக வருகிற லேசான உபத்திரவம் எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா?
நித்திய
கனமகிமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதான் புரியுதுங்களா, இட்ஸ் கிரியேட்டிங். இயேசுவன் சொன்னார், என் நிமித்தம் இந்த உலகத்தில் தகப்பனையோ தாயோ மனைவியோ பூமிகளோ லேண்டோ வீடோ வேலையோ விட்டு வந்தவன் பரலோக ராஜ்யத்தில் எத்தனை மடங்கு கிடைக்க போகுது? 100 மடங்கு. அதை விட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்க கொடுப்பாங்க? 1 லட்சம் கொடுத்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 லட்சம் கொடுக்குறேன்றாங்க. 100 லட்சம் கிடைக்கிற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா அங்கே தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த உலகம் நித்தியமாக இருக்க போதா பரலோகம் நித்தியமாக இருக்க போதா? யோசிச்சு பாருங்க, எதுங்க நித்தியம், எது ரொம்ப காலம் இருக்க போகுது? இன்னும் ஒன்று சொல்லவா, இயேசு வந்து இந்த மாதிரி நம்ம மாறணும்னா நம்ம இருதயம் எல்லாம் பரலோக ஆசையில் வாழணும், பூமி ஆசையில். பூமியில் பேரம் புகழம், பூமியில் பேரம் புகழம் இருக்கிறவங்க ஒருபோதும் துன்பத்துக்கு முன் வரவே மாட்டாங்க. பரலோகத்தில் உங்கள் வெகுமதி பெருசாக இருக்குன்றத பார்க்க கற்றுக்கிறவங்க தான் இந்த பூமியின் துன்பத்துக்கு தங்க முன் வர முடியும். பரலோக இதுலேயே நான் இம்ப்ளைடு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் மனசு மேலான காரியங்களில் வைங்க, பரலோக காரியங்களில் வைங்க, அங்கே வைக்கும் அவங்க தாங்க நம்ம முன் வர முடியும். முதலாவது அந்த காரணத்தை அவர் சொல்கிறார், மிகுந்த வெகுமதி, இயேசுவே கிரேட்டுன்னா எவ்வளோ பெரிய வெகுமதியாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் அவர் சொல்கிறார், ஏன் சந்தோஷப்பட்டு களி கூறணும்? படிங்க 12வது. ரெண்டாவது காரணம் அவர் சொல்றது, ஏன் மிகுந்த சந்தோஷப்படணும், ஏன்னா முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்படின்னா என்ன ஐடியா தெரியுமா, இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக பாவமான உலகத்தில் வாழ்ந்த மிக உயர்ந்த பரிசுத்தமான மனிதர்கள் இந்த உலகத்தில் யார் தெரியுமா, தீர்க்கதரிசிகள் தான். த ஹோலி மென் ஆஃப் காட், த ஹோலி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் காட். நீங்கள் காண்டி உங்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டா நீங்கள் அந்த லெவலுக்கு அந்த கிளாஸுக்கு வந்துட்டீங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த ரேங்க்ல நீங்கள் வந்துட்டீங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, விசுவாசத்தினால் ஆபேலேருந்து தொடர்ந்து ஒரு லைன் வருது, அந்த முடியறது வந்து அந்த லைன் இன்னும் முடியலன்னு போட்டிருக்கு, அந்த லைனில் உங்கள் பேரும் வந்துருச்சு. என்ன ரேங்க்கு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, பரலோக மனிதர்கள் மாறினதில் தீர்க்கதரிசியுடைய ரேங்க்ல நீங்க வந்துட்டீங்க. எவ்வளோ உயர்ந்த வளர்ச்சி அது, யோசிச்சு பாருங்களேன். முன்னிருந்த தீர்க்கதரிசிக்கில் அந்த பெரிய கிளாஸி எலைட் குரூப்னுவாங்க, அந்த குரூப்ல ஒருத்தரா நீங்க மாறிட்டீங்க, அது சந்தோஷம் இல்லை? ஏன்னா அவங்க தாங்க பரலோகத்துக்கு போன உடனே அந்த சிங்காசனத்தில் ரத்த சாட்சியாக இந்த உலகத்தில் மறித்தவங்க எந்திரிச்சவங்கன்னா ரெவலேஷன் நம்ம படித்தோம், அவங்கெல்லாம் சிங்காசனத்தில் உட்காந்து ஆட்சி செய்வாங்கன்னு. இந்த உலகத்தில் துன்பப்படுறவங்க அந்த ரேங்க்கு நீங்கள் வந்துட்டீங்க, பரலோகத்தில் உயர்ந்த ரேங்க் அது, அந்த ரேங்க்குக்கு நீங்கள் வந்துட்டீங்களே அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. பாருங்களேன் கிரேட் திங் இது, பாருங்கள் எப்ரேயர் எல்லாம் போட்டிருக்கு, பரலோக தீர்க்கதரிசி ரேங்க்குக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இன்னொன்று லூக்கா 6:26, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் உங்களை பற்றி புகழ்ந்து பெருமையாக நல்லவர் நல்லவர் பெரியவர்னு பேசினா உங்களுக்கு ஐயோ அப்படின்றார். ஏன் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்த காலத்தில் எல்லா காலத்திலையும் அப்படித்தான் பேசினாங்க. நீங்கள் ஒரு வேளை எல்லா மனிதர்களும் மெச்சிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் கள்ள தீர்க்கதரிசி கள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு அவர் அது சொல்கிறார். பாருங்கள் அந்த லைன், அந்த ஜீனியாலஜியில் அந்த லைனில் நீங்கள் வந்துட்டீங்க, அந்த ரேங்கில், அந்த ஃபேமிலி ட்ரீன்னு வாங்க, ஆபேலேருந்து எடுத்து ஆப்ராம் மோசஸ்னு சாம்சன்னு வருகிற அந்த லைனில் நீங்கள் வந்துட்டீங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம், அதனால் சந்தோஷப்படுங்கள். ஆகவே இதை முடிப்போம், ஒரே ஒரு பாயிண்ட் பயன்பாடுக்கு நம்ம சொல்லி முடிக்கலாம். நம்ம என்ன படிக்கிறோம் இதிலிருந்து, இந்த வாழ்க்கை இந்த பாக்கியங்களை நம்ம பார்த்துட்டு வந்தவர்கள் இதன்படி நம்ம வாழுகிறவர்களாக இருந்தனா உண்மையாகவே பெரிய பாக்கியவான்கள். ஆனால் இது கொடுக்க வேண்டிய விலை இருக்குது இல்லைங்களா, இதுக்கு கொடுக்க வேண்டிய விலை இருக்குது. அதான் பார்க்குறோம், நம்ம வாழும்போது இந்த உலகத்தினால நமக்கு துன்பம் வரக்கூடும். இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சீஷன் வாழும்போது நம்ம உலக துன்பத்தான் நம்ம செய்ய முடியும். அதனால் நம்ம மௌனமாக இருக்கிறது இன்னுமே விட்டுறணும், போதுமான அளவுக்கு மௌனமாக இருந்துட்டோம். இன்னுமே எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி, பாவத்தை பார்த்தாலும் சரி, சத்தியத்துக்கு விரோதமாக பொய்யை பார்த்தாலும், கள்ள தீர்க்கதரிசனம் பார்த்தாலும், அதுக்கு விரோதமாக நம்ம குரலை எழுப்பணும். நம்ம குரலை எழுப்பலன்னா வேறு யார் தான் எழுப்ப போகிறாங்க? மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா, இது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், பூமி தானாக உருவாச்சுனா, இல்லை தேவன் தான் உருவாக்குனான், எல்லா மதமும் பரலோகத்துக்கு போகுது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா, இல்லை இயேசு அன்றி வானத்து கீழே இயேசு நாமம் அன்றி வேற நாமம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு அதுக்காக நம்ம நிற்கணும், இயேசுடைய சத்தியத்துக்காக நம்ம நிற்கணும், அதுக்காக குரல் எழுப்பி பேசுகிறாங்க. எங்கெங்க நம்ம குரல், இயேசுவை பற்றி தப்பாக பேசிட்டோன்னு இல்லை, இயேசுவை பற்றி பேசவே மாட்டேன்றோமே, அதுக்காக நம்ம காஸ்பலுக்காக யாராவது விரோதிகளை சம்பாரிச்சிருக்குமா, ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளை வாங்கியிருக்குமா? அதெல்லாம் வாங்கலைன்னா என்னங்க பொக்கிஷம் பரலோகத்தில் நமக்கு இருக்க முடியும்? எத்தனை திட்டு வாங்கியிருக்கிறோம் காஸ்பலுக்காக, எத்தனை பேர்கிட்ட அவமானம் வாங்கியிருக்கோம் காஸ்பலுக்காக, வாங்கலைன்னா நமக்கு என்ன பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, எல்லா மனிதர்களும் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றது இன்னும் இனிமேல் அப்படி வாழ்றத நம்ம விட்டுறணும், தான் நமக்கு இது காட்டுது இல்லைங்களா, அது வாழ்றத விட்டுறணும். ஒரு எஸ்தரில் எஸ்தருக்கு பார்த்து மொர்தெக்காய் சொல்லுவார், இன்றைக்கி நீ ராணியாக வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஒருவேளை நீ வந்திருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருக்காக நீ நிற்கணுன்றதுக்காகத்தான். எனக்கு அது ரொம்ப உணர்த்துச்சு, நீ வேலையிலையோ இந்த அளவுக்கு பொசிஷனில் நீ வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்குல்ல, ஆண்டவர் உன்னை எங்கேயோ இருந்த உன்னை கூட்டு வந்து பராமரித்து படிப்பு கொடுத்து வேலை கொடுத்து இவ்வளோ அளவுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறது, நீ மாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்குல்ல, ஆண்டவருக்காக நீ நிற்கணும், ஆண்டவருக்காக நீ வாழணும், உன் குடும்பத்தில் ஆண்டவருக்காக நிற்கணும் இல்லைங்களா, அவருக்காக என்ன துன்பம் வந்தாலும் நிற்கணும், அப்படிப்பட்டவர்களாக நம்ம மாறணும், அது ரொம்ப அவசியம் இல்லைங்களா. காஸ்பலுக்காக ஒரு ஒரே காரணம், நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான துன்பம் இல்லாததுக்கு ஒரு காரணம், இயேசுவை நம்ம போதுமான அளவுக்கு பிரதிபலிக்காதனால தான், வேறு எந்த காரணமும் இல்லை இல்லைங்களா. அது நம்மளை ரொம்ப ஆராயிட்டோம், ஆராய்ந்து நம்ம இன்னுமே தைரியம் உள்ளவர்களாக இந்த உலகத்துக்கு ஏன் பயப்படணும், அவங்களுக்கு மிகுந்த பொக்கிஷம் இருக்கே பரலோகத்தில் நம்ம மனசை வச்சு அந்த பொக்கிஷத்தில் நம்ம மனசை வைப்போம். இந்த உலக துன்பத்துக்கு நம்ம பயப்படாமல் இயேசுக்காக நிற்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றிட்டோம். ஜெபம் பண்ணுறோம்.